الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين وإما ينزغنك من الشيطان نزغ فاستعذ بالله إنه سميع عليم صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அன்னசராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் உனக்கே சொந்தம். அவன் தனித்தவன், இணைதுணை எட்டவன், யாவும் அறிந்தவன், எல்லாம் வல்லவன், வணங்கி வழிபடத்தக்கவன். அவனை என்று வேறு நாயன் இல்லை என்று நான் அறுதியிட்டு உறுதியாக சாகிட்டு கூறுகின்றேன். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் கருணையும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோடுகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த ஆல் அஸ்ஹாபுகள் அனைவர்கள் மீதும் என்னென்றும் உண்டாகட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இதையெல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடந்தும், இவைகளையெல்லாம் தவிழ்ந்து விலகி நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவைகள் அனைத்திருந்தும் விலகி நடந்து கொள்ளுமாறும், முதலாவதாக எனக்கும் அப்பாதங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மிகவும் சக்தி உள்ளவன், குதிரத்துள்ளவன், ஆற்றல் உள்ளவன். அவனுடைய ஆற்றலை இந்த உலகத்திலே வெளியாகி கொண்டிருக்கின்றான். அவனுக்கு மண்ணினாலும் படைக்கலாம், ஒளியினாலும் படைக்கலாம், நெருப்பினாலும் படைக்கலாம். எந்த வஸ்துவை கொண்டு படைக்க நாடுகின்றானோ அந்த வஸ்துவை கொண்டு அல்லாஹ் படைக்கின்றான். அந்த அளவு குதிரத்துள்ள நாயன். மலாயிக்கத்து மார்களை அவன் ஒளியை கொண்டு படைத்தான், ஷைத்தானை அல்லாஹ் ஜின்னை நெருப்பை கொண்டு படைத்தான், மனிதனை அல்லாஹ் மண்ணை கொண்டு படைத்தான். மின்னா கலக்கனாக்கும் ஒவ்வீகா நுஈதுக்கும் ஒமின்னால் குறிஞ்சுக்கும் தாரத்தன் ஹுரா. மனிதனை அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா நாயன் மண்ணினால் படைத்த அந்த வெளிச்சத்தை அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது கூறுகின்றான், மின்னா கலக்னாக்கும், அந்த மண்ணிலே இருந்துதான் உங்களை நாங்கள் படைத்தோம், அந்த மண்ணுக்குள்ளேதான் உங்களை நாங்கள் மீட்டுவோம், அந்த மண்ணிலே இருந்துதான் உங்களை நாங்கள் மீண்டும் வெளியாக்குவோம் என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றான். தட்டினால் சத்தம் வரக்கூடிய களிமண்ணிலே இருந்து நாங்கள் மனிதனை படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்படி பல இடங்களில் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மனிதனை எந்த வஸ்துவினால் படைத்தானோ அந்த வஸ்துவை அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கின்றான், தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் மண்ணோடு தொடர்புள்ளவன், மண்ணோடு சம்பந்தப்பட்டவன். எப்பொழுதும் மனிதன் மண்ணோடு சம்பந்தப்பட்டிருப்பானோ அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே அந்த மனிதனுக்கு ஆரோக்கியமாக வாழலாம், அழகாக வாழலாம். உதாரணத்துக்காக ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பண்டைய காலத்திலே முன்னோர்கள் உணவை சமைத்தது மண்ணால் செய்யப்பட்ட பானையில். வேளாண் சகோதரர்களே, மண்ணினால் செய்யப்பட்ட அந்த பானையிலே உணவு சமைக்கப்பட்டது, தண்ணீர் சூடாக்கப்பட்டது. அந்த உணவை மக்கள் உட்கொண்டார்கள், அந்த தண்ணீரை மக்கள் குடித்தார்கள், ஆரோக்கியமாக அவர்களுக்கு இருந்தது. அதற்கு பதிலாக காலத்துக்கு ஏற்ற விதமாக அந்த மண்ணை மனிதன் விட்டுவிட்டான், மண்ணோடு மனிதனுக்கு தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. அதுக்கு மாற்றமாக வேறு சட்டிகள், வேறு விதமான கருவிகள், வேறு விதமான பானைகள் எல்லாம் வழியாகிவிட்டன. அதிலே மனிதன் இப்பொழுது சாப்பாடுகளை சமைத்து சாப்பிட ஆரம்பித்து விட்டான். இப்பொழுது மனிதன் வியாதி உள்ளவனாக மாறிவிடுகின்றான். புதிய புதிய வியாதிகள் எல்லாம் மாறிவிடுகின்றன, வந்துவிடுகின்றன. மேலான சகோதரிகளே, மண்ணோடு மனிதனுக்கு அல்லாஹ் தொடர்பை ஏற்படுத்தினான், சம்பந்தப்படுத்தினான். மனிதன் எப்பொழுதும் மண்ணோடு தான் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும், அப்போதுதான் அவனுக்கு குணமாக வாழலாம். வீடு வாசல்களை எடுத்துக்கொண்டால் அந்த வீட்டுக்கு கூரை போடுவார்கள், மண்ணினால் செய்யப்பட்ட ஓடு, மண்ணினால் செய்யப்பட்ட ஓடு. ஆரோக்கியமாக அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். உஷ்ணம் அவர்களை தாக்கவில்லை, நோய் அவர்களை தீண்டவில்லை. ஏன்
அல்லாஹ் மனிதனை எந்த வஸ்துவை கொண்டு படைத்தானோ அந்த வஸ்துவோடு அவன் தொடர்பாக இருக்கின்றான். மனிதருக்கு மண் தான் பொருத்தம். எனவே மனிதன் அந்த கூரையிலே மண்ணியால் செய்யப்பட்டு அந்த ஓட்டை தான் வைத்தான். கூலாக வாழ்ந்தான், குளிராக வாழ்ந்தான். வேளாண் சகோதரர்களே, அன்றைய காலத்தில் வீடுகளை எடுத்துக்கொள்வோம், களிமணியால் கட்டப்பட்டிருந்தது, டைல்ஸ் இருக்கவில்லை, பிளாசா இருக்கவில்லை. களிமண்ணை அந்த வீட்டுக்குள்ளே பூசுவார்கள், சுவர்களே களிமண் தான் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளவு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அவர்கள், எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்கள். நோயில்லாத வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. ஏன்? நாங்கள் மண்ணால் படைக்கப்பட்டோம். மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு மண் தான் பொருத்தம். மண்ணை மனிதன் விட்டுவிட்டான், டைல்ஸை கொண்டு வந்தான், காலத்துக்கு ஏற்ற விதமான மாற்றங்களை வாழ்க்கையிலே உண்டாக்கினான், உணவுகளே உண்டாக்கினான். எல்லா துறையிலும் காலத்துக்கு ஏற்ற விதமாக மனிதன் புது புது வடிவங்களை எல்லாம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டான். அந்த ஓட்டுக்கு பதிலாக சீட் வந்து விட்டது, களிமண்ணுக்கு பதிலாக டைல்ஸ் வந்து விட்டது. இப்பொழுது மனிதன் சின்ன வயதிலே இருந்து அவன் வியாதி உள்ளவனாக மாறிவிடுகின்றான். புதிய புதிய வியாதிகளை எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம் சகோதரர்களே. ஏன்? மண்ணோடு அவனுக்கு இருந்த அந்த தொடர்பை அவன் அப்படியே இழந்து விட்டான். எனவே அவன் நோயாளியாக மாறிவிடுகின்றான். வேளாண் சகோதரர்களே, இந்த விடயத்தை சொல்வதற்காக நான் வரவில்லை. மனிதனை அல்லாஹ் மண்ணினால் படைத்தான். மண்ணிலே ஒரு தன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மண்ணுக்கு ஒரு சிவத்து இருக்கின்றது, மண்ணுக்கு ஒரு தன்மை இருக்கின்றது. அந்த மண்ணுடைய தன்மை என்ன தெரியுமா? மண்ணை மேலே வீசி பாருங்கள், மண்ணை மேலே நீங்கள் உயர்த்தி பாருங்கள். அது எவ்வளவுதான் உயர்ந்தாலும், எவ்வளவுதான் அதனை நாங்கள் உயர்த்தினாலும், அந்த மண் இருக்கின்றது அது கீழ் நோக்கித்தான் வரும். இதுதான் மண்ணுடைய தன்மை. நெருப்புடைய தன்மையை பாருங்கள், அது மேலாய்கொண்டே போகும், உயர்ந்து கொண்டே போகும். இப்படியான நெருப்பை கொண்டுதான் சைத்தானை எல்லாம் படைத்தான். ஆனால் பணிந்து போகக்கூடிய, எவ்வளவுதான் உயர்ந்தாலும் கீழே வந்து விழக்கூடிய, கீழாகக்கூடிய, தன்னுடைய பணிவுத்தன்மையை காட்டக்கூடிய, தன்னுடைய தாழ்மைத்தனத்தை காட்டக்கூடிய அந்த மண் இருக்கின்றது. எவ்வளவுதான் மேலே நாங்கள் போட்டாலும் அது கீழே வரும். இதுதான் மண்ணுடைய தன்மை. இந்த மண்ணுடைய தன்மை மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். மனிதன் பதவியிலே உயரலாம், பணத்திலே உயரலாம், அறிவிலே உயர்ந்து கொண்டு போகலாம், அதிகாரத்திலே உயர்ந்து கொண்டு போகலாம். எந்த துறையிலே மனிதன் உயர்ந்து கொண்டு போனாலும் அந்த மனிதனிடத்திலே அந்த மண்ணுடைய தன்மை வர வேண்டும். நான் மண்ணால் படைக்கப்பட்டவன், நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் அல்ல. அல்லாஹ் என்னை மண்ணால் படைத்தான். எனவே நாங்கள் எந்த துறையில் எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும், பணத்தில் முன்னேறி இருக்கலாம், அறிவிலே முன்னேறி இருக்கலாம், ஆற்றலிலே முன்னேறி இருக்கலாம், அதிகாரத்திலே முன்னேறி இருக்கலாம், ஆனால் பணிவுத்தன்மை மண்ணுடைய தன்மை எமக்கு வர வேண்டும். நாம் எப்பொழுதும் தாழ்மையோடு, பணிவாக, நிதானமாக, ஆவேசப்படாமல், கோபப்படாமல் நாங்கள் அந்த மண்ணுடைய தன்மையோடு வாழ வேண்டும். வேளாண் சகோதரர்களே, ஹதரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீபாவாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை எந்த அளவுக்கு உயர்த்தினான் பாருங்கள். ஒரு ஜனாதிபதியுடைய, ஒரு ஜனாதிபதியுடைய அந்தஸ்தினை அல்லாஹ் அவர்களை கொண்டு வந்து வைத்தான், அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. ஆனாலும் அவர்களிடத்திலே மண்ணுடைய தன்மை இருந்தது, பணிந்து போனார்கள், ஆவேசப்படவில்லை. ஒரு சந்தர்ப்பத்திலே மிம்பரிலே ஜனாதிபதி கலீபா அவர்கள் குத்பா ஓதிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு மனிதன் எழுந்து கலீபா அவர்களை பார்த்து, அரசரை பார்த்து என்ன சொல்கிறார்? நீங்கள் நேர்மையாகவும் நீளமாகவும் நேராகவும் நடந்து கொள்ளும் வரைக்கும் நாங்கள் உங்களை ஆதரிப்போம். நீங்கள் உண்மைக்கு மாற்றமாக நேர்மைக்கு மாற்றமாக நீங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டால் என்று சொல்லி ஒரு வாலிபன் வாளை உருவி காட்டுகின்றான் கலீபாவுக்கு. கலீபா என்று சொன்னால் அது எவ்வளவு உயர்ந்த பதவி, எவ்வளவு உயர்ந்த ஒரு கண்ணியமான ஒரு பதவி. மக்களுக்கு மத்தியிலே ஒரு வாலிபன் உங்களது கழுத்தை வெட்டுவே என்று சொல்கின்றான். எப்போது நீங்கள் நேர்மையாக நடக்காவிட்டால் கலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மண்ணுடைய தன்மை அவர்களிடத்திலே இருந்தது. அவர்கள் பணிந்து போனார்கள், சொன்னார்கள், அரசர்களுக்கு இப்படியான வாலிபர்கள் இருக்கும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியான வாலிபர்கள் தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்கள் இருக்கும் காலமெல்லாம் அரசர்கள் பயப்பட வேண்டியதும் இல்லை, அரசர்கள் தவறான வழியில் செல்லவும் மாட்டார்கள் என்று அவர்களுடைய பணிவுத்தன்மையை காட்டுகின்றார்கள். மேலான சகோதரர்களே, அவருடைய அதிகாரத்தை வைத்து அவருடைய ஆட்சியை வைத்து அந்த வாலிபனை கைது இருக்கலாம், அந்த வாலிபனுடைய கழுத்தை வட்டி இருக்கலாம், அந்த வாலிபனை சிறையில் போட்டிருக்கலாம், ஆனால் இல்லை, பணிந்து போனார்கள். இதே போன்று ஒரு பெண்மணி ஹலீஃபா உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு முறை பார்த்து கூறுகின்றார்கள், கலீபா அவர்களே, எங்களுடைய மகர் தொகையை நீங்கள் குறைக்கும்படி சொல்லுகின்றீர்கள், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது, எதை அடிப்படையாக வைத்து பெண்களுக்கு அல்லாஹ் மகரை அழகாக முறை அழகான முறையில் கொடுக்கும்படி கூறுகின்றானே, இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்க நீங்கள் மகர்களை குறைத்து கொடுக்கும்படி சொல்லுகின்றீர்களே, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது என்று ஜனாதிபதியை பார்த்து ஒரு பெண்மணி வாதாடுகின்றார். கலீபா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவேசப்படவில்லை, அவசரப்படவில்லை, கோபப்படவில்லை. அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வானாக. அந்த பெண் இந்த விடயத்தை எனக்கு சொல்லாவிட்டால் நான் அழிந்திருப்பேன், நான் நாசமாக இருப்பேன், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நான் ஆளாக இருப்பேன். இப்படி சொன்னார்கள் கலீபாவர்கள். இதுதான் மண்ணுடைய தன்மை. தன்னுடைய கௌரவம், தன்னுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படவே உமதற்காக வேண்டி தவறான வழியில் செல்வதல்ல, நெருப்பை போன்று ஆவேசப்பட்டு கோபப்பட்டு சண்டை போட்டு மண்டைகளை உடைத்துக் கொள்வது மனிதனுடைய தன்மை அல்ல, பணிந்து போவதுதான் மனிதனுடைய தன்மை. கலீபா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி உரோம நாட்டிலே இருந்து ஒரு தூதுவர் வருகின்றார். மக்களிடத்திலே கேட்கின்றார்கள் மதீனாவுக்கு வந்து, உங்களது கலீபா எங்கே இருக்கின்றார், எங்களது நாட்டிலே பாரசீகத்திலே ரோம நாட்டிலே உள்ள அந்த அரசர்கள் எல்லாம் பெரும்பெரும் மாளிகையிலே வாழுகின்றார்கள், அங்கே எல்லாம் பெரும்பெரும் மாளிகைகள் இருக்கின்றன, ஆனால் மதீனாவிலே காண முடியவில்லையே. இப்போதான் மதீனாவிலே மாளிகைகள், ஆனால் அந்த காலத்திலே மதீனாவிலே மாளிகை இருக்கவில்லை. மேலான சகோதரர்களே, கலீபா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியிலே போயிருக்கின்றார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டது. கலீபாவை தேடிக்கொண்டு வந்த தூதுவர் இப்பொழுது கலீபாவை சந்திப்பதற்காக வேண்டி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார் மதீனா பூமியிலே. அப்பொழுது யாரோ ஒரு மனிதன் பாலைவன பூமியிலே அந்த மணலிலே மாலை நேரத்திலே தன்னுடைய கையை தலையிலே வைத்துக் கொண்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார். இதுதான் எங்களுடைய கலீபா, இதுதான் எங்களுடைய தலைவர். அந்த ரோம நாட்டு அந்த மந்திரி அந்த தூதுவர் ஆச்சரியப்படுகின்றார். உமர் என்று சொன்னால் உலகமே பயப்படுகின்றது, உமர் என்று சொன்னால் அந்த பெயரை கேட்டாலே உலகமே நடுங்குகின்றது. ஆனால் இவரிடத்தில் என்ன இருக்கின்றது, தரையிலே படுக்கின்றாரே, இவருக்கு எந்த விதமான இராணுவங்களும் இல்லை, பழைய பட்டாளங்களும் இல்லை, ஒரு ஜனாதிபதி எவ்வளவு பாதுகாப்போடு இருக்க வேண்டும், எவ்வளவு இராணுவத்தினரை தனதுக்கு சூழல் வைத்திருக்க வேண்டும், எவ்வளவு பயத்தோடு வாழ வேண்டும், ஆனால் அப்படி இல்லையே, நிம்மதியாக தூங்குகின்றாரே. மேலான சகோதரர்களே, பிரியாகளே, மண்ணுடைய தன்மை அந்த அளவுக்கு ஜனாதிபதி உடைய அந்த அளவுக்கு அவர்கள் உயர்ந்து போனாலும் அந்த மண்ணுடைய தன்மை அவர்கள் பணிந்து போனார்கள். மக்கள் எல்லாம் அவருக்கு அவரை பார்த்து சொன்னார்கள், யா ஹலீபத ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்வுடைய கலீபாவே சொன்னார்கள். இது பெரிய பதவி, ரசூலுல்லாஹ்வுடைய பதவி கலீபா சொன்னார். அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கலீபா என்று சொல்ல வேண்டாம், அதுக்கு நான் தகுதி இல்லை. என்னை பார்த்து சொல்லுங்கள், அமீருல் மோமினீன், அமீருல் மோமின் என்று சொல்லுங்கள். சாதாரண வார்த்தை, மோமின்களுடைய தலைவர் என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கலீபா வந்து எனக்கு சொல்லி என்னை அப்படி வைக்க வேண்டாம் என்று சொன்னார். இவ்வளவு பணிவான தன்மை. வேளாண் சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய கல்வான்களே, ஈதான் மண்ணுடைய தன்மை. இந்த தன்மை நம்மிடத்திலே வர வேண்டும், இந்த தன்மை நம்மிடத்திலே வளர வேண்டும். எடுத்ததுக்கெல்லாம் ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய கோபங்களை வெளிப்படுத்தி நாம் நடந்துவிடவே கூடாது. பொதுவாக மனிதன் என்று சொன்னால் அது முஸ்லீம்களாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், அனைவர்களும் மண்ணால் தான் படைக்கப்பட்டார்கள். அனைவர்களிடத்திலும் இந்த தன்மை இருக்க வேண்டும். நான் மண்ணால் படைக்கப்பட்டவன், நான் மண்ணிலே வைக்கப்படுவேன், நான் மண்ணிலே இருந்து மீண்டும் எழுப்பப்படுவேன், நான் விசாரிக்கப்படுவேன். இந்த எண்ணம் எப்பொழுதும் மனிதனுடைய உள்ளத்திலே ஊசலாடி கொண்டே இருக்கவர். வேளாண் சகோதரர்களை பிரியாசலே, ஒருவர் எங்களுக்கு அடிக்கலாம், ஒருவர் எங்களை ஏசலாம், எங்கள் மார்க்கத்திற்கு குறை சொல்லலாம், அல்லாவுக்கு தவறாக பேசலாம், நபிக்கு தவறாக பேசலாம். முஸ்லிம்களாகிய நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஆவேசப்படக்கூடாது, நாங்கள் கோபப்படக்கூடாது. கலீபா உமர் கத்தாப் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜெருசலத்தை மஸ்ஜித் அல்அக்ஸாவை இப்பொழுது சஹாபாக்கள் கைப்பற்றுகின்றார்கள். சாவியை கொடுக்க வேண்டும் என்று பாதிரிமார்கள் சொன்னார்கள். பணிவோடு வருகின்றார், பழைய உடுப்புகளை உடுத்துக் கொண்டு வருகின்றார், ஒரு குதிரையிலே ஏறிக்கொண்டு வருகின்றார். மேலாள் சகோதரர்களே, கலீபா ஜனாதிபதி எப்படி வர வேண்டும்? கலீபா அவர்கள் பணிவாக வந்து அந்த துருப்பை அந்த சாவியை கையில் எடுக்கின்றார்கள். இப்பொழுது அந்த கிறிஸ்துவ பாதைகளோடு அவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், நாங்கள் இப்போ ஜெருசலத்தை கைப்பற்றி விட்டோம், ஜெருசலத்தை கைப்பற்றி விட்டோம் என்பதற்காக வேண்டி, இந்த நாடு எங்களுடைய கையிலே வந்துவிட்டது என்பதற்காக வேண்டி நாங்கள் உரிமை கொண்டாடவில்லை. நீங்கள் எந்த மதத்திலே இருக்கிறீர்களோ, எந்த கிறிஸ்துவ மதத்திலே இருக்கிறீர்களோ, அந்த மதத்திலே உங்களுக்கு இருக்கலாம், நாங்கள் உங்களை தடை செய்ய மாட்டோம், மதத்திலே கை வைக்க மாட்டோம், உங்களை சிலுவைகளை உடைக்கவும் மாட்டோம், உங்களது சேர்ச்சிகளை உடைக்கவும் மாட்டோம். மேலாள சகோதரர்களே, மத சுதந்திரம் கொடுக்கின்றார்கள். இஸ்லாம் என்பது வாளை கொண்டு பரவப்பட்ட மதம் அல்ல, இஸ்லாம் என்பது வன்முறைகளை கொண்டு வளர்க்கப்பட்ட மதம் அல்ல, இஸ்லாம் என்பது ஒவ்வொரு மனிதனும் சுயமாக சிந்தித்து அவர் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்திருக்கின்றார். இதுதான் இஸ்லாமுடைய வரலாறு. சுயமாக அவர்களாகவே சிந்தித்து அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் சிங்களாகிய நாங்கள் அந்நிய மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆவேசப்படக்கூடாது. அவர்களுடைய மத சடங்குகள் நடக்கலாம், அவர்களுடைய மத வழிபாடுகள் நடக்கலாம். அதே போல நாங்களும் பள்ளியிலே சொல்கிறோம், எங்களுக்கும் எல்லா விதமான உரிமைகளையும் தந்திருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய நாமத்துக்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இலங்கை நாட்டிலே. வேளாண் சகோதரர்களே, நிதானம் விழுந்து கோபப்பட்டு எங்களுடைய வாய்களை இருந்து தவறான வார்த்தைகள் வெளிவந்து விட்டால் என்ன நடக்கும்? இருக்கக்கூடிய ஞாபகத்துக்களை அல்லாஹ் எடுத்து விடுவான். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும், யா அல்லாஹ், இலங்கை நாட்டிலே எங்களுக்கு நீ எவ்வளவு ஞாபகத்துக்களை செய்திருக்கின்றாய்? பகிரங்கமாக பாவம் செல்லப்படுகின்றது, பகிரங்கமாக ஜும்மா தொழுகை நடத்துகின்றோம், ஹஜ்ஜுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள், வானொலியிலே எல்லா உரிமைகளையும் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். வேளாண் சகோதரர்களே, இப்படியா நாமத்துக்களை எல்லாம் எங்களுக்கு இந்த இலங்கை நாட்டிலே தந்திருக்கின்றார்? இந்தியாவிலே இல்லாத சலுகைகளை எல்லாம், இந்தியாவிலே இல்லாத உரிமைகளை எல்லாம் யாழ்லா நீ எங்களுக்கு இந்த இலங்கை நாட்டிலே தந்து எங்களை சந்தோஷமாக நீ வாழ வைத்திருக்கின்றாய், இந்த நாமத்துக்களை நீ எடுத்து விடாது என்று நாம் அல்லாவுடைய துஆ கேட்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமதிக, நீ எனக்கு தந்த எங்களுக்கு தந்த நிஅமத்துக்களை எடுத்து விடாதே, அழித்து விடாதே என்று நாங்கள் அல்லாவுடைய துஆ கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ் நிஅமத்தை எடுப்பதும் நிக்மத்தை எடுப்பதும் அந்த முஸ்லிம்களுடைய அமல்களை பொறுத்து, முஸ்லிம்களுடைய செயல்களை பொறுத்து. முன்னைய காலத்திலே முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய சட்டம் அது பயங்கரமான சட்டம் என்று போதிக்கப்பட்டது. ஆனால் அறிவுபூர்வமாக அவர்களுக்கு அதை விளங்க விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் ஒரு புகையிடத்திலே ஒரு அறிஞரும் ஒரு இந்துவும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இந்து பாத் ஹிந்து அந்த மதத்தை சேர்ந்தவர் இஸ்லாத்தை பழிஞ்சு பேசினார். கைவட்டப்படுகிறது, கால்வட்டப்படுகின்றது, தலை துண்டிக்கப்படுகின்றது, இது என்ன உங்கள் மார்க்கத்திலே கொடூரமான சட்டம் என்று இந்த முஸ்லிமை சண்டைக்கு இழுக்க ஆரம்பித்து விட்டார் அந்த இந்து. வேளாண் சகோதரர்களே, வேளாண் சகோதரர்களே, அந்த முஸ்லிம் அறிஞர் நிதானம் இழக்காமல் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி மௌனமாக இருந்து விட்டு சட்டிகளத்துக்கு பின்னாலே அவரோடு நண்பனாக மாறி, நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லுகின்றேன், அந்த கதையை நீங்கள் கேட்பீங்களா என்று சொல்லி, குர்ஆனில் வந்ததும் அல்ல, ஹதீஸில் வந்ததும் அல்ல, ஒரு கட்டு கதையை கட்டி சொல்கின்றார். அது நீண்ட கதை. ஒரு பெண்மணி பிரயாணம் போகும் பொழுது அவள் எல்லா பொருள்களையும் நகைகளையும் பறிகொடுத்து விட்டால், அவள் கற்பழிக்கப்பட்டு விட்டால், அவளுடைய கணவன் அவனுக்கு செய்தி அனுப்புகின்றான், இந்த நேரத்தில் நீ வராவிட்டால் நான் உன்னை தலாக் சொல்லி விடுவேன் சொல்லி, இப்படியான கட்டத்திலே அந்த பெண்ணுடைய நிலைமை மாறிவிட்டது. எவ்வளவு பயங்கரமான நிலைமை! அந்த பெண்மணி தன்னுடைய மானம் போய்விட்டது, கணவன் என்னை துன்புறுத்துவான் என்பதற்காக வேண்டி அந்த புகையிலே இருந்து அவள் வெளியிலே பாய்ச்சொலை செய்து கொண்டா என்று கவலையான முறையில ஒரு கதையை கற்பனை செய்து சொன்னான். இப்பொழுது இஸ்லாத்திலே கைவிட்டப்பட வேண்டும், கால்வெட்டப்பட வேண்டும், கழுத்து வெட்டப்பட வேண்டும் என்று இஸ்லாத்தை விமர்சித்த அந்த ஹிந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? இவர் கேட்கிறார், இப்பொழுது இந்த பெண்ணுடைய நகைகளை திருடிய, இந்த பெண்ணை கற்பழித்த அவளுக்கு எப்படியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அவர் ஆவேசத்தோடு கொண்டார், அவனை கொல்ல வேண்டும், அவனை கொல்ல வேண்டும் என்று சொன்னார். இஸ்லாத்திலே அப்படி கொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லையே, உங்களுடைய சட்டம் பாருங்கள், கொல்ல வேண்டும். இஸ்லாத்திலே பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், களவெடுத்தால் கையை வெட்டுங்கள், கொலை செய்யும் என்று சொல்லவில்லை. உங்கள் சட்டம் பார்த்தா பெரும் கடூரமாக இருக்கின்றது. இப்பொழுது இஸ்லாமிய சட்டங்களை அவருக்கு ஒவ்வொன்றாக உணர்த்துகின்றார். அல்லாஹ்வுடைய பாருங்கள், இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்லெண்ணம் பிறந்து விட்டது. வேளாண் சகோதரர்களே, பிரியாங்களே, அல்லாஹ்வை பற்றி ஒரு மனிதர் ஒரு நாள் சொன்னார், நான் மூன்று கேள்விகள் கேட்க போகிறேன். அந்நியர்கள் கேட்கின்றார்கள், இது இந்த காலத்திலே அல்ல, அந்த காலத்திலே முஸ்லிம்களிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விகள். முஸ்லிம்கள் ஆவேசப்படவில்லை சகோதரர்களே, நிதானமாக பதில் சொன்னார்கள். உங்களது அல்ல இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று கேவலமாக கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் கேட்கக்கூடிய மூன்று கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லுவேன், ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள். முதலாம் கேள்வி கேட்கப்பட்டது, அந்த முஸ்லிம் அறிஞர் அதுக்கு பதில் சொன்னார். கேள்வியை கேட்ட அந்த அரசன் தலையை கீழே போட்டார். என்ன கேள்வியை கேட்டார், அதுக்கும் முஸ்லிம் அறிஞர் பதில் சொன்னார். தகுந்த பதில் அரசன் கீழே தலையை போட்டார். மூன்றாவது கேள்வி என்ன தெரியுமா, அல்லாஹ் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இதற்கு அவர் சொன்னார், இந்த கேள்விக்கு பதில் சொல்வதாக இருந்தார் அரசர் அவர்களே, நீங்கள் உங்களது அந்த 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 ஆதரத்திலே இருந்து, அந்த அரசிலே இருந்து நீங்கள் இப்பொழுது கீழே இறங்க வேண்டும், நான்கு இடத்திலே வந்து இருந்துதான் பதில் சொல்ல வேண்டும். இப்பொழுது அரசர் அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே மாட்டார். அந்த அரச பதவியிலே இருந்து ஆசனத்திலே இருந்து கீழே இறங்குகின்ற அரசர், சாதாரண இந்த வாலிபன் அரசன் இருந்த இடத்திலே போய் அமர்ந்து கொண்டார். அரசர் சொன்னால் பதில் சொல்லுங்கள். அந்த வாலிபன் சொன்னான், இப்பொழுது நடந்த விஷயத்தை நீங்கள் அவதானித்து பெறுகளே, அரசரை கீழே இறக்கிவிட்டு சாதாரண ஒரு முறை மனிதனை அல்ல அரசராக்கி விட்டார். இவ்வளவு காலம் நீங்கள் அரசனாக இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் கீழே வந்து விட்டீர்கள், நான் ஒரு சாதாரண பிரஜையாக இருந்தேன், இப்பொழுது உங்களை ஆசிரத்திலே வந்து நான் வந்து கொண்டேன். இது அல்லாஹ் செய்த வேலை. இதுதான் எப்பொழுது அல்லாஹ் செய்வார். எவ்வளவு அறிவுபூர்வமான பதில்கள் பாருங்கள். இப்படி மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு குரேஷி சென்றவர்களுக்கு மத்தியில், இஸ்லாத்துக்கு குரேஷர்களுக்கு மத்தியில் எமது முஸ்லிம் அறிஞர்கள் முன்காலத்திலே மிகவும் நிதானமாக பேசியிருக்கின்றார்கள், நிதானமாக பதில் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் கிருபையினால் சண்டை நடைபெறவில்லை, இஸ்லாத்துக்கே வந்து விட்டார்கள். வேளாண் சகோதரிகளை கண்ணியத்து வருங்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நிதானம் இழக்க கூடாது. நீங்கள் எந்த தவறுகளையும் மன்னித்து விட வேண்டும். அறியாமல் மக்கள் பேசுவார்கள், அதனை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டாம் என்று முஸ்லிம்களை பார்த்து படிவாக சொல்லுகின்றான். நாங்கள் இப்போது இலங்கை நாட்டிலே மிகவும் நிதானமாக ஆவேசப்படாமல் நாங்கள் வாழ்வோமாக. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அறிவர்களுக்கும் அருள்புரிவானாக. ரப்பீ ரஹ்மானே, நீ எந்தெந்த ஞாபகத்துக்களை எல்லாம் எங்களுக்கு நீ அருள் வைத்திருக்கின்றாயோ அந்த ஞாபகத்துக்களை யாழ்லா நீ பறித்து விடாதையா அல்லா. சுதந்திரமாக எங்களை இந்த நாட்டிலே நீ வாழ வைப்பாயாக. ரப்பீ ரஹ்மானே, முஸ்லிம்களை பற்றிய அப்பத்தை அனைவருடைய உள்ளத்திலும் போட்டி விடுவாயாக. அனைவர்களுக்கும் யாழ்லா இஸ்லாத்தியை பற்றிய நல்ல அறிவை நல்ல விளக்கத்தை நீ கொடுப்பாயாக. ரப்பீ ரஹ்மானே, முஸ்லிம்களுக்கு யார் யாரெல்லாம் திட்டம் போடுகின்றார்களோ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக, அவர்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக, எங்களையும் அவர்களையும் ஒற்றுமையாக நீ வாழ வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures, visit slhub.com.